நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று தேசிய கடல்சார் தினத்தை முன்னிட்டு சென்னை இந்திய அரசின் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கடலோர சுற்றுச்சூழல் பொறியியல் பிரிவின் விஞ்ஞானி திரு டாக்டர் பிரின்ஸ் பிரகாஷ் ஜபக்குமார் அவர்களின் கடல்சார் வளங்களும் பாதுகாப்பும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் உடமாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். நான் வந்து நாட்டில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல கேக்குறீங்கன்னா இது வந்து ஒரு கடல்சார் அறிவியல் ஆராய்ச்சி கழகம். இதனுடைய தேசிய கடல்வாழ் தொழில்நுட்ப நிறுவனம் வந்து தமிழ்ல சொல்லக்கூடிய ஈஸியா சொல்லணும், என்ஐ ஓடின்னு சொல்லுவாங்க, சென்னையில இருக்கு. இதுல நான் வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளராக பணிபுரிகிறேன். இப்பொழுது நாம் தொடர்ந்து இந்த கடல்சார் தினத்தை பற்றி நாம் கொஞ்ச நேரம் பேசலாம்.
சார், இப்ப வந்து உலக கடல்சார் தினமான இன்னைக்கு இதை பத்தி நம்ம வந்து பேசக்கூடியதும் அதை பற்றிய பல தகவல்களை வந்து எடுத்துக்கிறாருக்கீங்க. முதல்ல வந்து கடல்சார் தினம் பற்றிய வரலாறு, அது மட்டும் இல்லாம அதோட முக்கியத்துவம் என்ன சார்?
இந்தியாவில வந்து கடல்சார் தினங்கிறது April 5 கடல்சார் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இது எப்ப இருந்து பாத்தீங்கன்னாக்கா 1919 April 5 நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்தியாவில முதல் நீராவி கப்பல் SS Loyalty அது வந்து மும்பையில இருந்து லண்டனுக்கு போன இந்த நாளை நாம் இன்றும் கடல்சார் தினமாக கொண்டாடுகிறோம். இதுவரை நாம் 60 இந்த கடல்சார் தினம் 2023 வருஷத்தினுடைய கடல்சார் தினம்ங்கிறது ஒரு 60வது வருஷமாக இதை கொண்டாடுகிறோம். இந்த கடல்சார் தினங்கள் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கப்பல் துறையின் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில பாத்தீங்கன்னா கப்பல் துறை பெரும் பங்கு வகிக்கிறது. இதுல வந்து சரக்குகளை ஏற்றுவது, இறக்குமதி செய்வது, கப்பல் போக்குவரத்து எல்லாவற்றிற்கும் பணி வந்து ஒரு சிறப்புமிக்க பணியாக நம்முடைய இந்திய அரசியலில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வசதியாகவும் உள்ளது. ஆகவே இந்த கப்பல் போக்குவரத்தை நாம் எப்படி முதன்மைப்படுத்துகிறோம் என்பதையும், நம்மளுடைய கடல் வாணிபத்துறையும் நாம் ஒரு முக்கியத்துவத்தையும் உலக நாடு உணர்த்தவும் இந்த நாளை உலக கடல்சார் தின நாளாக கொண்டாடுகிறோம்.
இந்தியாவை பொறுத்த மட்டும் எத்தனை துறைமுகங்கள்லாம் இருக்கு சார்?
இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் நம்மகிட்ட வந்துட்டு நம்ம கடற்கரையோட மொத்த நீளம் வந்துட்டு 7516 கிலோமீட்டர். இதுல வந்து இந்தியா வெளிநாடுகளுக்கும் தீரம். இதுல 90% வந்து நம்முடைய நாட்டுடைய ஏற்றுமதி 90% துறைமுகங்கள் மூலமா நடைபெறுகிறது. இதுல வந்து நாட்டுல 12 பெரிய துறைமுகங்கள், 182 நடுத்தர சிறிய துறைமுகங்கள் இந்தியால இருக்கு. பெரிய துறைமுகங்கள் பாத்தீங்கன்னா கொல்கத்தா, பரதீப்பு, விசாகப்பட்டினம், சென்னை, 800 உள்ள துறைமுகம், தூத்துக்குடி, கொச்சி, மங்களூர், மர்மகோவா, மும்பை, ஜவஹர்லால் காண்டலா, பாம்பேல இருக்கு, காண்டலாங்கிறது குஜராத்ல இருக்கு. இந்த பெரிய துறைமுகம், 12 பெரிய துறைமுகங்கள், இது தவிர 182 நடுத்தர சிறிய துறைமுகங்கள் இந்தியாவில்.
இப்போ பூமின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வாழக்கூடிய உயிரினங்கள், மனிதர்கள் இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும், அதே போல கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள், அதோட வகைகள், அதை பற்றி கூட சொல்லலாமே.
கடல் பாத்தீங்கன்னா கடல் வந்து நம்மளுடைய உலகத்துல, இந்த உலக அண்டத்துல வந்துட்டு 2/3 கடலால் மூடப்பட்டுள்ளது. ஸோ கடல் வந்து இதுவுமே பெரியது, நம்ம வாழ்ற நிலத்தோட 2 பெரியது. ஸோ இந்த கடல்ல வந்து நம்ம உலகத்துல வாழ்ற உயிரினத்தோட அதிகமான உயிரினம் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோப், அதாவது நுண்ணோக்கி மூலமாக பார்க்கக்கூடிய விலங்குகள் முதல் வந்து பெரிய திமிங்கலங்கள், உலகத்திலேயே பெரிய மிருகங்கள் என்று சொல்லப்பட்டால் அது நீலத்திமிங்கலம், ப்ளூ வேல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய அனிமல் விலங்குகள் வாழக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த கடல். இதனால இந்த கடல்ங்கிறது, கடல்ல வந்து எத்தனையோ வகையான அனிமல் மிருகங்கள், இதுல வந்து ஒரு மதிப்பீடு சொல்றாங்க அப்படின்னாக்கா 90% வந்து உயிரினங்கள் வந்து கடல்லதான் வாழுது, நிலத்த வாழ்றது 10% தான் சொல்றாங்க. ஸோ நமக்கு இப்ப தெரியுது எவ்வளவு பெரிய இடத்துல வந்து நம்ம எவ்வளவு பெரிய ஒரு இடம், அந்த இடத்துல எவ்வளவு உயிரினங்கள் வாழுது. ஏன்னா கடவுள் நமக்கு படைச்சது பெரிய இடமா கடலை படைச்சிருக்கிறாரு, அதனால அதுல அதிகமான உயிரினங்கள் வாழத்தான் செய்கிறது. அது வந்து பல வகைப்பட்டது. இது வந்து இந்த பல வகைப்பட்ட அனிமல் திறத்தையும் அனிமல் பலவகைப்பட்ட அனிமல் மிருகங்களும் பிளான்ஸ் அதாவது செடிகள் தாவரங்கள் தாவர வகைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு இடையே ஒரு இக்கோசிஸ்டம் பேலன்ஸ் அதாவது இக்கோசிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் என்று பல காரியங்கள் அதனுடைய வாழ்வுக்காக அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக உணவு சங்கிலியாக பல விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து பெரிய அளவில் நம்முடைய டிரான்ஸ்போர்ட் அதாவது அதாவது நமது உணவுக்கான காரியங்கள் மற்றும் நம்மளுடைய போக்குவரத்து கடல் போக்குவரத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்வதெல்லாம் ஒரு சின்ன இடம் சின்ன காரியங்கள், ஆனால் அந்த கடலினுடைய நிலைமை கடலையும் நாம் தேவையில்லாமல் நாம் அதிகமாக தேவைக்கதிகமாக ஏதாவது செய்தால் அதுவும் நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்துவிடும். பல்லுயிர் பாதுகாப்பு போன்ற பல காரணங்கள் சுற்றுப்புற சூழல் செயல்பாடுகள் எத்தனையோ நிகழ்வுகள் அதில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது அது ஒரு பல்லுயிர் சுயரோப்பியாக இருக்கிறது. பல்லுயிரை அது தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறது. அதிலிருந்து நாம் சிலவற்றை நம்முடைய தேவைக்காக எடுத்து சிறந்த முறையில் பயன்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இப்ப அந்த கடல் சார்ந்த வளங்கள் என்ன இருக்கு, அதே போல தொழில்கள் என்ன, அதே போல இது சம்பந்தமான வகையில் தொழில் படிப்புகள் நிலையங்கள் என்னென்ன ஆராய்ச்சிகள் இதெல்லாம் வந்து அதுல நடக்குது சார்?
இப்போ எப்பயுமே கடல் வந்து பெருசு, அதே மாதிரி கடல்ல உள்ள நமக்கு கொடுக்கக்கூடிய அதாவது பயன்கள் கடலோட பயன்கள்னு பாத்தீங்கன்னாக்கா தொன்று தொட்டு இருந்து வந்தது கடல்ல இருந்து மீன் பிடிக்கிறாங்க, மீன்ல இருந்து மீன் வளம் அதனோட அப்புறம் வந்து கடல் பாசிகள் எடுத்து எடுக்கிறாங்க, அது வந்து தொழிற்சாலைகளுக்கும் நம்முடைய உணவுக்காகவும் பயன்படுகிறது. இன்னொரு அதிகமா போச்சுன்னா அந்த கடல்ல வந்து மீன்களை வளர்த்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரி அதாவது தொழிற்சாலைகள் எப்படி நம்ம பசுமாடுகள் வீடுகளில் வளர்த்து வெண்மை புரட்சியை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இந்தியாவில் இன்னும் பல கடல்களிலும் எல்லா கடல்களிலும் மீன்களை வளர்த்து நீல புரட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதே போல இந்த மாதிரி இந்த துறை வந்து ஒரு பெரிய அதிகமான அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட எல்லா நாடுகளுடைய எக்கானமி அதாவது அதனுடைய பண வளர்ச்சிங்கிறது இந்த கடல்துறையை நம்பித்தான் இருக்கு. ஏன்னா கடற்புறையில தான் நிறைய இதை வந்து இது பண்றாங்க, ஏற்றுமதி பண்றாங்க. ஏற்றுமதி இறக்குமதிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த பெரிய விஷயம் கடலினுடைய பங்கு பெரியதாக காணப்படுகிறது. இந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா கடல் வந்து போக்குவரத்துக்கும் சரக்கு போக்குவரத்துக்கும் நம்மளுடைய பாதுகாப்புக்கும் தேவைப்படுகிறது. இந்தியா ஒரு உலகின் பெரிய தீபகற்பமாக இருக்கிறது. இந்திய கடற்கரை பாதுகாப்பதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதற்காக இந்திய நேவி நம்ம கடல் பாதுகாப்பு படைகள் சரியான அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. கடற்படையான சரியான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஓ எல்லா வகையிலும் இதற்காக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தால் கடலானது பெரியது, அதில் செய்யப்படுகின்ற காரியங்களும் பெரியது, நமக்காக அது கொடுக்கக்கூடிய பயன்களும் பெரியது. அதை பற்றி படிக்க எத்தனையோ துறைகள் நமக்கு தெரிந்த வகையில் சாதாரணமாக நாம் அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்புகள் முதுகலை பட்டப்படிப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கடற்துறையில இளங்கலை பட்டப்படிப்புகள் உண்டா? ஆமாம் உண்டு. எடுத்துக்காட்டாக பிஎஸ்சி இளங்கலை நாட்டிக்கல் சயின்ஸ். இன்னும் இன்னும் இதே போன்று பல கல்வித்துறைகள் இப்பொழுது இப்பொழுது நாம் இப்போது பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டப்படிப்பு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி நிறைய இருக்கு. முதுகலை பட்டப்படிப்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேரிடைம் இன்ஜினியரிங் எம்டெக் மெரைன் இன்ஜினியரிங் கடல் இன்ஜினியர் கடல் பொறியியல் துறை அண்ட் மேலாண்மை இப்படின்ற மாதிரி எம்டெக் மெரைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்குது. நீங்க வந்து இன்னும் நான் வந்து மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது அதாவது மேலாண்மை துறை. இதை பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு ஷிப்பிங் மற்றும் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. ஷிப்பிங் விருந்தோப்பல் எம்பிஏ குரூஷிப் விருந்தோப்பல் மேலாண்மை அப்படிங்கிற கோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேலாண்மையை பார்க்கணும்னாலும் இந்த துறையிலிருந்து படிக்கலாம், சாதாரண இளங்கலை முதுகலை பட்டப்படிவுனாலும் படிக்கலாம். அதே மாதிரி டெக்னாலஜி நம்ம போறோம் பயோடெக்னாலஜி மெரெயின் பயோடெக்னாலஜினே கடல் பயோடெக்னாலஜி கடல் உயிரியல் கடல் சார்பியல் கடல் இயற்பியல் கடல் சார்பியல், எம்எஸ்சி ஓஷனோகிராஃபி, எம்எஸ்சி கெமிக்கல் ஓஷனோகிராஃபி, ரசாயன கடல் சார்பியல் துறைகள் எல்லாம் இருக்குது. இவை என்னவச்சுன்னு பாத்தீங்கன்னா ஈவன் லாஜிஸ்டிக், நம்ம வந்துட்டு இப்போ ஃபைனான்ஸ் எனக்கு வந்து நான் காமர்ஸ் எனக்கு பிடிக்கும், ஆனா ஷிப்பிங்ல இருக்குதா காமர்ஸ்? எஸ் இருக்குது, உண்மை இருக்கத்தான் செய்கிறது. மாணவர்கள் படிப்புகள், பட்ட படிப்புகள், இன்ஜினியரிங் படிப்புகள் எல்லாமே இருக்கிறது, பொறியியல் படிப்புகள், மேனேஜ்மெண்ட், வேளாண்மை படிப்புகள் எல்லாமே இருக்கு, டெக்னாலஜி படிப்புகள் எத்தனையோ, ட்ரெஜி ட்ரெஜி கார்பரேஷன், தூர்வாரம், ஹார்பர் இன்ஜினியரிங், அதாவது இந்த மாதிரி பல கோர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து இவற்றை தேடி நம்ம வேலை இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம விருப்பம் இருந்தால் பல வழிகள் உண்டு, நம்ம போய் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும், எடுத்து நம்ம பயன்படுத்திக்கணும், நிறைய படிச்சு இந்த மாதிரி பல துறைகள்ல முன்னேறி, இது ஒரு தனிய பெரிய துறை, இந்த துறையில முன்னேறதுக்கு அதிக வாய்ப்புகள் வழிமுறைகள் உண்டு. அதனால மாணவர்கள் இதையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் டாக்டரேட் படிப்புகள் சொல்லுவாங்க, அதுக்கும் வழிகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒன்று நமக்கு தேவையானது நம்முடைய விருப்பம், அந்த விருப்பத்தோடு நம்ம தேடினா எல்லா வகையிலும் கடல் திறந்து பல வழிமுறைகளை பல வாசல்களை திறந்து வைத்திருக்கிறது. நாம் அவற்றில் நுழைந்து அவற்றுடைய பலனை எடுத்துக்கொள்ளுவது நம்ம கடமையாக இருக்கிறது.
இப்போ அதே போல கடல் சார்ந்த வகையில ஆராய்ச்சி நிலையங்கள் வகையிலையும் சரி, ஆராய்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னலாம் செய்யக்கூடிய செயல்பாடா இருக்கு?
கடல் ஆராய்ச்சிங்கிறது இது வந்து சில இடங்கள்ல தான் நடக்குது, ஏன்னா இது வந்து அதிகமான பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி பெரிய வகையான ஆராய்ச்சி நிறுவனங்கள்ங்கிறது நிறைய கொஞ்சம் இந்தியாவில் இருக்குது, ஆனால் அதனுடைய ஒவ்வொரு ஆராய்ச்சிக்காக வேண்டி நம்மளுடைய வரிப்பணம் செலவிடப்படுகிறது. நம் வரிப்பணம் செலவிடப்படுவது பெரிய பெரிய காரியங்களை நாம் நிகழ்ச்சி காட்டுவதற்காக, அவற்றை அறிந்து கொள்வதற்காக நாம் அதிகமாக பணம் செலவழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு நிறைய ஒரு நாலு தேசிய அளவுல பெற்ற நாலஞ்சு நிறுவனங்கள் சொல்றேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது அதுல இருந்து பல வகையான ஆராய்ச்சிகள் நடக்குது. இதுல முதல்ல அந்த தேசிய நிறுவனங்கள் என்னன்னு பார்த்துருவோம். தேசிய கடல்சார் நிறுவனம் என்ஐஓ, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, இது தேசிய கடல்சார் நிறுவனம். அதுக்கடுத்து என்ஐஓ, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் பேர் இருக்கு. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் அப்படின்னு கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம். அப்புறம் வந்துட்டு நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், நிலையான கடலோர மேலாண்மைக்கான தேசிய மையம். அப்புறம் வந்து மீன்வள பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் வெவ்வேறு வகையான ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. மீன்வள கல்லூரிகள் எப்படி மீன்வளத்தை பெருக்குவது, எப்படி அதாவது என்விரான்மெண்டோடு எந்த விதத்திலும் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிக்காத வகையில் நான் எப்படி மீன்வளத்தை பெருக்குவது, எப்படி மீன்வளம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. என்ஐஓ, தேசிய கடல்சார் நிறுவனங்கள் தங்களுடைய இந்த சுற்றுப்புற சூழல், நம் கடல் சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எத்தனையோ வகையான பல யூஸுக்காக கடலை நம் கடல் தண்ணீரை எடுக்கிறோம், கடலில் நம்முடைய வேஸ்ட் வாட்டர், அதாவது நம்மளுடைய தேவையில்லாத கடல், நம்மளுடைய அழிக்க முடியாத, அதாவது நம்ம சொல்லுவாங்கன்னா வேஸ்ட் வாட்டர் சொல்லுவாங்க, பொல்யூஷன் பண்ணுறோம் கடல்ல வந்து நிறைய, நம்மளுடைய வேஸ்ட் வாட்டர் தண்ணியில கொட்டிட்டு பொல்யூஷன் பண்றோம். இதெல்லாம் பல காரணங்கள், இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்க முடியும், எப்படி நம்ம குறைச்சிக்க முடியும், இதனால என்ன நிகழ்வு கடல்ல நடக்குது அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்காக வேண்டிய என்ஐஓ இருக்குது. என்ஐஓடி தேசிய கடல்வாழ் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து எப்படி நம்ம கடல்ல உள்ள அந்த அளவிட முடியாத ஆனால் எடுப்பதற்கு கஷ்டமான ரிசோர்ஸ், நம்மகிட்ட வந்து மீன் எப்படி பிடிக்கலாம், கடல்ல இருந்து சுரங்க கடல் சுரங்கங்கள்ல இருந்து பெரிய பெரிய நமக்கு வேண்டிய மினரல், நமக்கு வேண்டிய மெட்டல் எல்லாத்தையும் எப்படி எடுக்கலாம், இதை பத்தி ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒரு குறிக்கோள், நம்மளுடைய கடல் சுற்றுப்புறத்தை பாதிக்காத வகையில் எப்படி கடல் வளங்களை நாம் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஸோ இந்த வகையில பல வகைகள் பல இந்த மாதிரி சில நிறுவனங்கள் வந்து தேசிய நிறுவனங்கள் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்க படிச்சுட்டு வர்றதுனால நீங்க வந்து வெறும் கடல் தொழில் பண்றது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறுவனங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பிற்காலத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்பதை யோசிப்பதற்காகவும் எப்படி நாம் திட்டமிட வேண்டும், நாம் கடலிலிருந்து வளங்களை எடுக்கும் போது அதை எப்படி நாம் சுற்றுப்புறத்தை பாதிக்காத வகையில் எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் நம்முடைய திட்டங்களை தீட்டுவதற்கும் இந்த மாதிரி நிறுவனங்களிலிருந்து நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்து அது நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு பேரிடையே திட்டங்களை தீட்டுகிறது. ஸோ இதுக்காக ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்புகளுக்கும் ஆராய்ச்சி சம்பந்தமான நிறுவனங்கள் பெரிய தேவைகள் உண்டு. அந்த தேவைகளையும் நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வந்தீங்கனாக்கா இந்த மாதிரி இடங்களையும் நீங்க போய் சேர்ந்து நாட்டுக்கு நம்மளுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை நாட்டுக்கு சொல்லி நாட்டுக்கு உதவ நமக்கு உதவி செய்கிறோம். இந்த வகையில் வந்து நீங்க இதெல்லாம் கூட எடுத்து யோசிச்சு செய்யலாம். எத்தனையோ விதமான ஆராய்ச்சிகள் ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் தான் பண்றதுனால நம்மளுடைய என் சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறத பத்தி பல விதங்களையும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா சுற்றுச்சூழல் வன அமைச்சகம் இருக்குது, அவங்களும் இதை பாத்துட்டு இருக்காங்க. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் பூமி புவியறிவில் அமைச்சகம் இருக்குது, இவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னோ பெருங்கட சுரங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கடலுக்கு அடியில இருந்து எப்படி நம்மளுடைய வளங்கள் அதாவது சுரங்க வளங்கள் மெட்டல் செவி மெட்டல் இதெல்லாம் எடுப்பு எடுக்கிறது, கடலுடைய வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக எப்படி மாற்றுவது, உப்பு நீக்கம் எப்படி செய்வது, கடல் காற்று ஆற்றலை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது, அப்புறம் வந்துட்டு ஆழ்கடல்ல நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை எப்படி செய்யறது, நம்மகிட்ட வந்து நம்மளுடைய இந்திய கடற்படையில வந்து கடலுக்கு அடியில 300 மீட்டர் வரைக்கும் கீழே போகலாம். இப்போ வந்து எண்ணெய் ஓட்டியில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நாங்க வந்து 6000 மீட்டர் எப்படி போறது, அதுக்காக கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்காக வேலையிட செய்து கொண்டு ஸோ பெரிய பெரிய விஷயங்கள் கடல் ஆராய்ச்சி என்பது அதிகமான பணம் தேவைப்படுகிறது, அதனால கொஞ்சம் குறைவான இடங்கள் தான் உண்டு. ஆனால் இது வந்து பெரிய பெரிய நமக்கு உதவிகளை செய்யக்கூடியதாகவும் பெரிய அதிக அளவில் நமக்கு எக்கானமியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு.
பூமியை வந்து நம்ம எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோமோ அதே போல கடல் சார்ந்த பகுதியையும் வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு நம்முடைய கடமையா இருக்கு. இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அதை பத்தியான விழிப்புணர்வு தகவல்னு சொல்லணும்னா என்ன சொல்றாரு?
சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி நம்ம நிலத்துல வந்து எப்படி நம்ம சுற்றுப்புற சூழலுக்காக வேண்டி மரங்களை வளர்க்க தேவையில்லாம காற்றை மாசுபடுத்தாங்க சொல்றோம், அதே மாதிரி கடல் வந்து தண்ணீரால் நிறைந்தது, அது வந்து அந்த தண்ணீர்ல நம்ம மாசு கலந்த நம்ம நிலத்துல இருந்து வர்ற தண்ணீரை கொண்டு போய் டைரக்டா கலக்காதீங்க. ஏன்னா கடல் சொல்லுவாங்க பெரிய கடல் நிறைய தண்ணி இருக்கு, நான் கொஞ்சம் நம்ம தேவையில்லாத மாசு பொருளை தான் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் தன்னுடைய கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத மெட்டீரியல் அதாவது கொடுத்தக்கூடிய தீங்க அதிகம் உள்ள கடல்ல கலக்கும் போது இவங்களுடைய லோக்கல் ஏரியா அதாவது கடல் வந்து நிலத்தால் சூழப்பட்டிருக்கிறது, நிலத்துல வந்துட்டு அந்த நிலம் சார்ந்த இடங்கள்ல வந்து லோக்கல் லெவல் அந்த கொஞ்சம் ஏரியால முதல்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு. பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போது மீன் வளம் குறைஞ்சது, பண வகையில பாதிப்புகள், நம்ம இது சிறப்பா சொல்ல போனோம்னா வாழ்விட சீர் ஹேபிடேட் டிகிரேட் சொல்லுவாங்க, வாழ்விட சீரழிவு. ஸோ ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு இறாலோ நண்டுகளோ குறிப்பிட்ட இடத்துலதான் கடல்ல வாழ்ந்துகிட்டு அந்த இடத்துல போய் நம்ம அதை கெடுத்துட்டோம்னா அது வந்து அந்த இன அழிஞ்சு போக ஆரம்பிக்குது, இன அழிப்புகள் நடக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சுற்றுப்புற சூழல் செயல்பாடுகள் ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத பத்தி ஒத்துருக்குது. இந்த ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன் அதாவது சுற்றுப்புற சூழல் சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் எல்லாத்தையும் அப்படியே கவனிச்சு எல்லாத்தையும் ஒரு ஒரு பேலன்ஸ வச்சிருக்கு. இந்த சுற்றுப்புற சூழல் செயல்பாடுகள் நம்ம இடையூறுகள் செய்யும் போது சிறப்பாக சொல்லணும்னா ஹேபிடேட் டிகிரேஷன் அதாவது வாழ்விட சீரழிவு செய்யும் போது ஒரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கு தான் உதாரணமா தான் சொல்றேன். வாழ்விட சீரழிவுகள் அப்படிங்கறத செய்யும் போது அங்க உள்ள லாஸ் நடக்குது, அதாவது இனங்கள் அழிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பல்லுயிர் பாதுகாப்பு பல்லுயிர்ங்கிறது அந்த பயோடைவர்சிட்டி சொல்லுவாங்க, பயோடைவர்சிட்டிங்கிறது கம்மியாயிருக்கும். கம்மியாகிறதுனால அது சில அனிமல் மட்டும் அந்த இடத்துல சில தாவரங்கள் வளர்ந்து மற்ற தாவரங்கள் அழிஞ்சு போகும்போது இப்ப கடல்ல பாத்தீங்கன்னாக்க ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பாசிகள் வந்து என்ன செய்யுதுனாக்கா அப்படியே பரவி இவன் நிறைய இடத்துல வந்து என்ன காம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து என்ன செய்யுது நிறைய மீன்களை கொன்றுது. ஸோ மீனவர்கள்லாம் சண்டைக்கு வராங்க, நம்ம தொழில் நிறுவனங்கள் விடுகிற அசுத்தமான நீர்னாலையும் இது நடக்குது. ஸோ பல கடல் பகுதியில் வந்து கடல் ஓர மீனவர்கள் முதல்ல அவங்களுடைய எதிர்ப்புகளை ரொம்ப அதிகமான விக்கிரசான சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமாக அவங்க வந்து எதிர்ப்பை காட்டுறாங்க. கடல் கிட்ட ஒரு தொழிற்சார கட்ட முடியாது. இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு கேட்ட தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரை ஓரத்தை எந்த எது கட்டினாலும் எந்த இண்டஸ்ட்ரி ஏதாவது எந்த தொழில் நிறுவனங்கள் வரணும்னாலும் பல பிரச்சனைகளை தாண்டி தான் வரணும். ஏன்னா எல்லா மீனவர்களுமே எதிர்ப்பு கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க மாடுற இடத்தோட மீன்கள் கிடைக்கிறது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சமாதான நிலைமைங்கிறதே இல்லாம ஒரு குந்தளிப்பான நிலைமையால ஏற்பட்டு வருகிறது. ஸோ இதனால ஒரு பொல்யூஷன் அதாவது சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு நம்ம உயிர் வாழ்றதுக்கு மாத்திரம் இல்லை நம்ம சமாதானமா வாழ்றதுக்கும் இந்த சுற்றுப்புற சூழல்ன்றது ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. இதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிற கூடிய பல வழிகள் இருக்குது. அதுல வந்துட்டு சிறப்பாக சொல்ல போனா நம்ம கன்சர்வேஷன் அதாவது மெரெயின் பார்க், கடல் பூங்காக்கள், சுற்றுப்புற சூழல் ஓய்வு விடுதிகள், கொஞ்சம் பலவிதமான காரியங்களை நம்ம பண்ணலாம். ஆனாலும் அவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு மேற்பார்வை பார்ப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் இருக்குது. அவங்க வந்துட்டு நம்மளை மேற்பார்வையை செய்கிறார்கள். அவங்க தான் நமக்குள்ளே எல்லா விதமான பலவிதமான சட்டங்களை நிறைவேற்றி அந்த சட்டங்கள் மூலமாக கடற்கரையில் உள்ள மக்களுக்கும் கடலை பெரிதும் நம்பி இருக்கிற மக்களுக்கும் கடலை நம்முடைய தொழில் நிறுவனங்கள் எப்படி யூஸ் பண்ண வேண்டி ஒரு சமாதானமான ஒரு நிலைமையை உண்டாக்குவதற்கும் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதனால சட்டத்திட்டங்கள் பார்க்கும் போது ஆக்ட் எப்படிப்பாங்க இந்த என்விரான்மெண்டல் ஆக்டை பத்தி சுற்றுப்புற சூழல் பாதிப்பு மதிப்பீடு அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலா ஒரு அடிப்படையான கொள்கை. ஸோ இந்த சுற்றுப்புற சூழல் பாதிப்பு மதிப்பீடை பற்றி முதல்ல படிச்சுட்டு அப்புறம்தான் அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலையோ ஒரு நம்ம ஷிப்பிங் ஹார்பரோ கடல்ல வந்த வெவ்வேறு விதமான உப்பு நீக்கம் தொழில்கள் காற்றாலைகள் இந்த மாதிரி பல இதெல்லாம் வைக்கணும்னா கூட இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடுங்கிறது இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க அது இல்லாம பண்ண முடியாது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட்க்கு வந்து நம்ம கொடுக்கணும். கொடுக்கும் போது அவங்க வந்து அதை மதிப்பீடு செய்து மதிப்பீடு எதுக்காண்டி செய்யறாங்க நம்ம 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 கடலுடைய யூஸ் பண்ற கடலை நம்பி இருக்கிற மக்களுக்கும் தொழில் நிறுவனத்துக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சியாகத்தான் இருக்கிறது. பலரும் நினைப்பது போல் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புங்கிறது ஏதோ ஒரு போலீஸ் மாதிரி கிடையாது. போலீஸ் எப்படி நமக்கு போலீஸ் எப்படி செய்கிறதோ நம்ம இடத்துல நம்ம சாதாரண பப்ளிக் இடையில ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறதோ அதே மாதிரி இந்த சுற்றுப்புற சூழல் மினிஸ்ட்ரிங்கிறது வந்து ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் நமக்கு இடையே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கடலில் உள்ள உபயோக பொருள்களை எந்த பெரியவர்களும் பெரிய அதிக அளவு கிளீஸ் பண்ணுகிறவர்களும் குறைஞ்ச அளவு கிளீஸ் பண்றவங்களுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்டோடைய ஒரு பெரிய விஷயம். கடல் அதாவது சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புங்கிறது வெறுமனே ஒரு சுற்றுப்புற சூழல் சும்மா நான் பாதுகாக்கிறேன் ஏன்னா நான் உயிர் வாழணும், நான் உயிர் வாழறதுக்கு மட்டும் இல்லை நாம சமாதானமா வாழ்றதுக்கு இந்த சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புங்கிறது பெரும் பங்கு வகிக்கிறது. அதை நம்முடைய நாட்டிலே பல சட்டங்கள் உண்டு. சட்டங்கள் சில சட்டங்களை நாங்கள் சொல்ல முடியும். மேரிடைம் பாலிசின்னு சொல்லுவாங்க, கடல் கொள்கைகள், இந்தியாவின் கடல் சார் மாநிலங்களில் கடல் மீன்பிடி சட்டம், மேரிடைம் பிஷரி லெஜிஸ்லேஷன், மேரிடைம் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, மெரைன் பொல்யூஷன் ஆக்ட், இந்தியாவின் கடற்பாடு மற்றும் சட்டங்கள், எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் யாருக்கோ அதாவது பணக்காரர்களுக்கு எதிராகவும் ஏழைகளை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு விதமாக ஒரு வழியாக இவைகள் பயன்படுகிறது. அதுதான் இப்போடைய நிலைமை. அதை நாம் மனதில் வைத்து எந்த காரியத்தை செய்தாலும் கடல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான காரியங்களை செய்தாலும் நாம் சரியான முறையில் நம்முடைய எல்லா லீகல் ஃபார்மாலிட்டி அதாவது சொல்லுவாங்க சட்டபூர்வமான கொள்கைகள் எல்லாம் நாம் சரியாக கடைபிடித்திருக்கிறோமா என்று பார்த்து செய்தால் நிச்சயமாக நமக்கும் அதாவது சிறுபான்மையினருக்கும், சிறுபான்மையினர் சொல்ல போனா கடல் மீனவர்கள், அவர்கள் கடலையே நம்பி இருக்கிறார், அவர்களுக்கும் நமக்கும் அதாவது பெரும்பான்மையாக நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ண போறோம் கடலை. சோ இந்த பெரும்பான்மை யூட்டிலிட்டிக்கும் சிறுபான்மை யூட்டிலிட்டிக்கும் உள்ள ஒரு பெரிய சமாதானம் என்ன, ஒரு சமாதானத்தை கொண்டு வரதான் இந்த சட்டங்களுடைய விருப்பம். இதுதான் ஒரு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நாம் சரியான புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான்
முக்கிய கடல்சார் தொழில்நுட்பத்தின் ஒரு சிறிய கண்டுபிடிப்பாக உலகத்திற்கு நாம் சொல்லக்கூடியது என்னவென்றால், ஒரு சிறிய கண்டுபிடிப்பாக கப்பலை நிலைப்படுத்துதலுக்கு பயன்படும் பலாஸ்ட் வாட்டர் என்று சொல்லுவாங்க, கப்பலை நிலைப்படுத்தும் தண்ணீர், அது ஷிப்பில் வந்துட்டு எப்பெல்லாம் தண்ணி கார்கோ அதாவது ஏற்றுமதி பொருள் இல்லையோ அந்த நேரத்தில் வந்து கப்பலை நிலைப்படுத்துவதற்காக கொஞ்சம் கடலில் தண்ணி எடுப்பாங்க. தண்ணியில் வந்துட்டு எத்தனையோ உயிரினங்கள் அதோடு போயிடும். அது வந்து வெவ்வேறு போர்ட்டில் வந்து வெவ்வேறு துறைமுகங்களில் வந்து அதை டிச்சா அது வெளியேற்றுவாங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது பல்லுயிர் ஒப்பல் கொள்கைக்கு எதிராக இருக்கிறது. எண்ணெய் ஓட்டிலிருந்து ஒரு சின்ன கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவரைக்கும் அந்த வாட்டர் அந்த தண்ணியில் அதாவது கப்பல் நிலைப்படுத்தக்கூடிய தண்ணியில் உள்ள மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸை வந்துட்டு நுண்ணுயிரில் வந்துட்டு கொன்று அதிலிருந்து சுத்தமான நீரை எடுத்து சுத்தமான நீரை மட்டும்தான் கடலில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையில் இதுவரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐஎம்ஓ இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு வந்து இதை சொல்லியிருக்கு. அதே D3 ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. அதில் மைக்ரோ அதாவது நுண்ணுயிர்கள் 0.45 மைக்ரோ 4-5 மைக்ரான் சைஸ் குறைஞ்ச அளவில் உள்ள கண்ணுக்கு தெரியாத அளவில் உள்ள சிறிய உயிரிகளையும் கூட நம்ம கடலில் விடக்கூடாது. அதுக்கு வந்து இதுவரைக்கும் உள்ள டெக்னாலஜியில் வந்துட்டு கொன்று அழித்து அந்த சுத்தமான நீரை எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன வடிகட்டக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கோம். அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வடிகட்ட தொழில்நுட்பம் வந்துட்டு கடல் எப்படி நம்ம நிலத்தில் போர் போட்டு தண்ணி எடுக்கும்போது சுத்தமான தண்ணி வந்து அந்த கடலுக்கு கீழே உள்ள கடல் தரையில் தண்ணிக்கு கீழே உள்ள தரையில் போர் போட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து சுத்தமான நீராக இருக்கிறது. அந்த சுத்தமான நீரில் இவங்க கேட்குற மாதிரி எந்த விதமான நுண்ணுயிர்களும் எது இருப்பதில்லை. அதனால் வந்துட்டு நம்ம வந்து கடல் இது வந்து இந்த சுத்தமான நீரை வந்து பெலாஸ்ட் இந்த கப்பை நிலைப்படுத்தக்கூடிய இந்த பெலாஸ்ட் டேங்கில் வந்து வச்சுக்கிட்டு வந்தாக்கா எந்த விதமான அனிமல் இதாவது எந்த அனிமல் செத்து போவதில்லை. அந்த செத்து போகாதனால கடலில் வந்துட்டு இந்த பெலாஸ்ட் டேங்கில் வந்துட்டு அழுக்குகள் சேரும். அந்த அழுக்குகள் சேர்வு தடுக்கப்படுகிறது. ரெண்டாவது எந்த விதமான நுண்ணுயிர்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாததுனால இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்வேசிவ் நம்ம வேறு இடத்துல உள்ள அனிமல் வந்து நம்ம இடத்துல உட்காந்து நம்ம இடத்துல உள்ள ஒரு சுற்றுச்சூழ்நிலையை வந்து பாதிக்கிறது தான் இந்த இன்வேசிவ் ஏலியன்ஸுடைய தன்மை. இதை வந்து இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம நிறுத்திடலாம். ஏன்னா நம்ம எந்த விதமான உயிரியும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்லை, பெலாஸ்ட் வாட்டர் மூலமாக வெளியே வர்றதில்லை. ஸோ அதனால் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கல. இதுதான் எண்ணெய் ஊற்றினுடைய கண்டுபிடிப்பு. இது நாட்டுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் நம்ம இந்தியாவிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு சிறிய தகவல், ஒரு சிறிய கண்டுபிடிப்பு, ஆனால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாப்பதோடு நம்மளுடைய ஷிப்பிங் கார்பரேஷன்ஸுடைய தேவைகள் அதாவது நம்ம கொள்கைகளுக்கும் ஈடு செய்யக்கூடியதாகவும் சட்டங்களை மதிக்கத்தக்கதாகவும் இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நிறைய எக்கானமி அதாவது நம்மளுடைய இதுக்காகக்கூடிய செலவுகள் அதாவது இந்த அனிமல்ஸ்லாம் அடிக்கக்கூடியதுக்காக உள்ள செலவுகளோட இந்த டெக்னாலஜியில் பண்ணிங்கனாக்கா செலவுகள் ரொம்ப கம்மி. இது வந்து நம்மளுடைய ஒரு கான்ட்ரிபியூஷனாக உலகத்துக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதை தெரிந்து கொண்டு எஸ்பெஷலி சொல்லுவாங்க சப் சி இன்டேக் சிஸ்டம், சி ஃப்ளோர் இன்டேக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கடல் தரையிலேருந்து போர் போட்டு தண்ணி எடுக்கிறது. ஸோ இது சுத்தமான தண்ணீராக இருக்கிறது. இந்த தண்ணீரை உபயோகப்படுத்துவதன் மூலம் ஒரு சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய தொழில் இண்டஸ்ட்ரீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து கடல் தண்ணீர் எடுக்கிறாங்க. தண்ணீர் எடுக்கும்போது தண்ணீர் சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கெமிக்கல் சேர்த்து எத்தனையோ பண்ணி சுத்தமான தண்ணீர் எடுக்கிறாங்க. அதனால் பல ப்ராப்ளங்கள் மீன் வளம் குறைகிறது. ஏன்னா மீன் குஞ்சுகள் கூட இந்த தண்ணீர் எடுக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகளுடைய இன்டேக் சிஸ்டத்தில் வந்துட்டு உள்ளே போயிடுது. அதனால் அவங்க அதை கில் கொன்றுறாங்க. மீன் வளம் குறையுது. இதை கூட இந்த சிறிய தொழில்நுட்பத்தின் மூலம் நாம் சரி செய்து மீனவர்களுக்கும் கடலோர தொழிற்சாலைகளுக்கும் ஒரு சமாதானமான ஒரு நிலைமை ஏற்படுத்த முடியும் என்று உறுதி கூறி இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
உலக கடல்சார் தினமான இன்று அதை கடல் சார்ந்த பல தகவல்களையும் அதன் உள்ள நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
புதுகை பண்பலை நேயர்களே, இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டு பல தகவல்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் மனதில் வைத்து நாம் புதிய புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் நீல புரட்சி. இந்த நீல புரட்சியிலே நாம் எல்லோரும் பங்கு கொண்டு மாணவர்களாக, இந்த இண்டஸ்ட்ரீஸாக, நம்ம தொழில்துறை சார்பாகவும் பல வகையில் நாம் பங்கு கொள்ள இருக்கிறோம். இந்த நீல புரட்சியிலே நீல புரட்சியை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டு நன்றி குறிக்கும். நன்றி.
நன்றி.
நேர்களை, இதுவரை கடல்சார் வளங்களும் பாதுகாப்பும் குறித்து சென்னை இந்திய அரசின் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் கடலோர சுற்றுச்சூழல் பொறியியல் பிரிவின் விஞ்ஞானி திரு டாக்டர் பிரின்ஸ் பிரகாஷ் ஜபகுமார் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.